الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونثني عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأطهار وأصحابه الأخيار أما بعد الله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஏகம் முதல்வனும் துணை துணையற்ற தூயவனும் சர்வசக்தியும் வல்லமையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சிறப்புமிகு திருநாமம் போற்றி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தின் விடுதலைக்காக, மனித இனத்தின் நேர்வழிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய எளிய தூதர் எம் தலைவர், உலகத்திலே அனுப்பப்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களின் வரிசையில் இறுதியாக வந்துரித்த எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னவர்களின் வழி எதுவோ அவ்வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்றிலிருந்து இன்று வரை, இதற்கு பிறகு யுக முடிவு நாள் வரைக்கும் தீனுக்காக இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் மீது என்றென்றும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சிறப்புமிகு ஜும்ஆ கடமையினை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய இந்த மாளிகைக்கு, அவனுடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிப தோழர்களே, சொல்லிலும் செயலிலும் ஏற்றத்திலும் தாழ்விலும் வறுமையிலும் செழுமையிலும் தனித்திருக்கும் போதும் கூட்டத்தில் இருக்கும் போதும் எல்லா நிலையிலும் படைத்து காக்கும் ரப்பாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை உள்ளா உள்ளபடி அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் தங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்கிறேன், அன்புடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த மனித இனங்களிலே சிரேஷ்டமானவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக நமது இனத்தை, முஸ்லிம்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தெரிவு செய்திருக்கிறார். ஏனைய சமூகங்களை விட பழக்க வழக்கங்களிலும் பண்பாட்டு நெறிகளிலும் முஸ்லிம்கள் வேறுபட்டவர்கள். அவர்களுடைய வணக்கமாக இருந்தாலும் சரி, நடை உடை பாவனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கருமங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய சமயத்தவர்களை விட முஸ்லிம்கள் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள். அவர்களுக்குரிய நாகரீகத்தை உலகத்திலே, அவர்களுக்குரிய வழிமுறையை உலகத்திலே, அவர்களுக்குரிய நடத்தைகளை உலகத்திலே குர்ஆனும் ஹதீதும் துல்லியமாக காட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே யான் மேல் ஓதிய குர்ஆன் வசனத்தின் ஊடாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார், யா பனி ஆதம் خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا انه لا يحب المسرفين. ஆதமுடைய மக்களே, மனித பிறவிகளே, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாகரிகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குல்லி மஸ்கிதின், ஒவ்வொரு பள்ளியிலும், ஒவ்வொரு வணக்க ஸ்தலங்களிலும், அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுடைய உடைகளின் நாகரிகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இமாமுனா ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே சென்று அவனை வழிபடுவதற்காக அவர்கள் விசேஷமான ஆடையை அணிந்து கொள்வார். படைத்தரப்பாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு முன்னால் அலங்காரமாக ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதே போன்று அறிஞர் பெருமக்களில் அதிகமானோர் மஸ்ஜிதுக்கு தொழுவதற்காக செல்லும் போது அழகிய தூய்மையான தன்னிடத்திலே உள்ள உயர்ந்த விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொள்ளுமார்கள். ஒரு காலம் இருந்தது, கஅபத்துல்லாஹுவை, அதாவது இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கஅபத்துல்லா வருவதற்கு முன்னதாக ஜாஹிலியத்து காலத்திலே இது நடந்தது. அந்த ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த மக்கள் நிர்வாணமாக கஅபத்துல்லாஹுவை தவாஃப் செய்வார்கள். அது வணக்க வழிபாடுகளிலே ஆக விசேஷமானது என்று அந்த ஜாஹிலியத்து மக்கள் நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அதற்கு ஒரு அடியாகவே இந்த வசனம் அமைந்திருக்கிறது, நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய வணக்க ஸ்தலத்துக்கு பள்ளிவாசலுக்கு சென்றால் உங்களுடைய ஆடை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அமல்கள் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆடை பரிசுத்தமாக இருப்பது மிக அத்தியாவசியமானது என்று நாகரிகமான வழிமுறையை இந்த உலகத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் பிற படைப்பினங்கள் இருக்கின்றது, மனிதனை தவிர வேறு படைப்பினங்கள் இந்த உலகத்திலே ஆடை அணிவதில்லை. ஒரு மனிதன் பாதையிலே அழகான ஆடை அணிந்து சென்றால் மிடுக்காக அழகாக ஆடை அணிந்து செல்லுகின்றான். ஆள்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள், ஆள்பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு அழகையும் வசீகரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் ஆடை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் பிற நாட்டு தலைவர்களோடு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவகாரங்களை பேசும் போதும் அழகாக ஆடை அணிந்துதான் வருவார்கள். நாம் எங்காவது ஒரு மகாநாட்டுக்கு செல்லும் போது, ஒரு கூட்டத்துக்கு செல்லும் போது ஆடையை அழகான முறையிலே நாம் அணிந்து கொள்ளுகிறோம். இது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறையாகும். ஆனால் நமது பிள்ளைகளுக்கும் நமது மனைவிமார்களுக்கும் ஆடையை அவர்கள் எப்படி அணிய வேண்டும் என்ற பாடங்களையும் படிமுறைகளையும் நாம் கற்றுக் கொடுப்பது அத்தியாவசியமானதாகும். பிள்ளைகள் திருமண வீடுகளிலே வயது வருவதற்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய முக்கியமான அங்கங்களை எல்லாம் வழிகாட்டும்படியாக அவர்களுக்கே நாம் ஆடைகளை தைத்துக் கொடுக்கிறோம். இஸ்லாம் இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து வெக்க உணர்வுகளை அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும், வட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மறைக்க வேண்டிய பகுதி, இது வெளியாக்க வேண்டிய பகுதி, இந்த பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பத்தில் இருந்து நமது பெண் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது நம் மீது அத்தியாவசியமான கடமையாகும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் இதை முறையாக பேணி வந்திருக்கின்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது. பருவ வயது அடையும் பிள்ளைகள் அவர்களுடைய உடம்பை மறைக்கும்படியாக ஆடைகளை நாமே தைத்துக் கொடுக்க வேண்டும் சிறுவர்களுக்கு. அதே போன்று நமது பிள்ளைகள் 7 வயதாகியவுடன் நமது பிள்ளைகளை படுக்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லும் நடைமுறை இது இன்றைய காலத்துக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏழு வயதாகியவுடன் அதிகமான குடும்பை பொறுத்தவரையிலே அதிகமான வீடுகளிலே வீட்டு வசதிகள், அதிகமான குடும்பங்களிலே வீட்டு வசதிகள் குறைந்த நிலையிலேதான் அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைந்த நிலையிலேதான் அவர்களுடைய வீடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த நேரத்திலே இருந்தாலும் கூட பருவ வயதை அடையும் ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ படுக்கையில் இருந்து அவர்களை எப்புறப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை படுக்கையில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள், அவர்களுக்கு தனியான படுக்கைகளை நீங்கள் ஒதுக்குப்புறமாக ஒழுங்கு செய்து கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிறுவர் துஷ்பிரயோகம் என்று தொலைத்தொடர்பு சாதனங்களிலே நாள்தோறும் நாம் படிக்கும் ஆக முக்கியமான செய்தியாகும், நாம் படிக்கும் ஆக முக்கியமான செய்தியாகும் சிறுவர் துஷ்பிரயோகம். அதற்கு எதிராக இன்று சுலோகங்களையும் இன்று போஸ்டர்களையும் இன்று பத்திரிகைகளிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களிலே அவர்களுடைய சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பற்றி பேசப்படுகின்றன. அவற்றை நாம் நாள்தோறும் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம், பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் இதற்கு எவ்வளவு தடை சுவர்களாக அந்த தடைகளை ஏற்படுத்தி கற்பொழுக்கமோடு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனும் சொல்லுகிறது மேற்கு நாடுகளிலே இவற்றை அனுசரிப்பதில்லை, இவைகளை பேணி நடப்பதில்லை. மேற்கு நாடுகள் இது எல்லாவற்றிலும் அவர்கள் இந்த இப்படியான நிலைமைகளை அனுசரித்து அவர்கள் நடப்பதில்லை. சில பாடசாலைகளிலும் இன்டர்நேஷனல் பாடசாலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, அங்கே போய் வந்தவர்கள் சொல்லும் தகவலின் அடிப்படையிலேதான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே டொய்லெட்டுக்கு கதவுகள் இருக்கால், அங்கே கழிவறைகளிலே கதவுகள் இருக்கால், குழந்தைகள் ஓரளவு வயது வந்த ஆண் பெண் பிள்ளைகள் அவர்கள் திறந்த நிலையிலேதான் அவர்கள் கழிவறையை பயன்படுத்துவார்கள், அங்கே டொய்லெட் செல்லுவார்கள். அங்கே ஒன்றுக்கு ரெண்டுக்கு சொல்வதாக இருந்தால் அவர்கள் அங்கே பாத்ரூமை மூட மாட்டார்கள், அதற்கு கதவு இருக்காது. இந்த நாகரீகம், இந்த நாகரீகத்தின் அடிப்படையிலே வந்ததுதான் விபரீதமான விளைவுகள் என்று. அந்த விபரீதமான விளைவுகளை உலகம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. விபரீதமான விளைவுகளை இன்று உலகம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. பிரபலம், அதாவது சமீபத்திலே பத்திரிகை செய்தி ஒன்று பிரபலம் என்று பேசப்படுகிறது. இன்று நடிப்பிலே, இன்று பாடலிலே, இன்னும் வேறு ஏதாவது விளையாட்டுகளிலே அவர்கள் முன்னணி உள்ளவர்களாக முன்னணி வகுத்தால் அவர்களை பற்றி உலகம் பெருமையாக பேசுகிறது. அவர்களை பற்றி உலகம் பெருமையாக பேசுகிறது. அவர் ஒழுக்கமானவர், அவர் ஒழுங்காக நடப்பவர், அவர் நடையிலே பேடுதலாக இருக்கிறார், அவருடைய ஒழுக்கத்தை பற்றி இன்று உலகம் விமர்சிப்பதில்லை, அவற்றை பற்றி பேசுவதில்லை. அங்கே அதை பற்றி சொல்லப்படுகிறது. சமீபத்திலே பத்திரிகையிலே அந்த பிரபலம் ஒரு பெண் பேட்டி அளித்திருந்தாள், நான் கிட்டத்தட்ட 100 ஆண்களோடு தொடர்பு வைத்திருந்தேன், 100 ஆண்களோடு தொடர்பு வைத்திருந்தேன், ஆனால் அவற்றை ஒரு சாதனையாக நினைத்து அந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு சாதனையாக நினைத்து அந்த பெண் சொல்லுகிறாள். இஸ்லாம் கண்டிக்கிறது, இஸ்லாம் கண்டிக்கிறது. நீங்கள் ஒரு ஆடவர்களுடைய பார்வையிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, இப்படியான பயங்கரமான பாவச்செயலிலே இருந்து நீங்கள் விடுபடுவதற்காக வேண்டி உள்ள வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அதற்குத்தான் இஸ்லாத்திலே பெண்களுடைய நடையும் மோகம், அவர்களுடைய முடியும் மோகம், அவர்களுடைய இடையும் மோகம், அவர்களுடைய சத்தங்களும் சவுண்டும் மோகம், இவற்றை நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நகரத்து சகுமும் முஸ்மோம் மின் சிஹாமி இபிலீஸ், பார்வை இருக்கிறது இபிலீசுடைய நஞ்சு தோய்ந்த அம்புகளில் ஒன்று. ஆகவே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பிரபலம் சொல்லுகிறது, 100 ஆண்களோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன், 100 ஆண்களோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன். அந்த கர்ப்பத்துக்கு காரணமாக 5 பேருடைய மரபணுக்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவள் பேட்டி அளித்திருந்தாள். இன்று உலகத்திலே எய்ட்ஸ் தீர்க்கப்படாத ஒரு நோய், எய்ட்ஸ் மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோய், சமீபத்திலே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது, சமீபத்திலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் எய்ட்ஸும் கேன்சரும் முஸ்லிம்களுக்கு கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து விபச்சாரம் கடுமையான ஒன்று. இந்த விபச்சாரத்தை தடை செய்தது இஸ்லாம். விபச்சாரம் கடுமையான ஒன்று. இந்த விபச்சாரத்தை இஸ்லாம் கடுமையாக தடை செய்தது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஸினாவுக்கு நெருங்காதீர்கள். அதற்குரிய குறிப்புகளையும் அதற்குரிய ஆயத்தங்களையும் முதலாவது உங்களுடைய பார்வையின் மூலமாகத்தான் அந்த ஆசை ஏற்படுகிறது. பார்வை உங்களுடைய கண், அந்த பார்வை உள்ளத்துக்கு கொடுக்கிறது. இவள் அழகானவள், இவளுடைய நடை அழகானது, இவளுடைய உடம்பு அந்த மாதிரி. இந்த கண் என்ன செய்கின்றது? மனிதனுடைய இதயத்துக்கு அறிக்கை விடுக்கிறது அந்த பெண்ணை பற்றி மோசமாக. குர்ஆன் சொல்லுகிறது, அது மிகவும் கெடுதியானது, அது மிகவும் கெட்டது. ஆகவே நீங்கள் அந்த விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிப தோழர்களே, இன்னும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த வரலாற்று சம்பவங்கள் எத்தனையோ. ஒரு பெண் அவளுக்கு மதீனத்திலே வாழ்ந்த காலத்திலே ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி வலிப்பு ஏற்படும். அவர்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வது, தன்னுடைய ஆடையை முழுமையாக உடம்பை மறைக்கக்கூடிய ஆடையை பாதுகாத்துக் கொள்வது அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த பெண் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண்ணுடைய நோய் நீங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுக்கு இடையிடையே அந்த நோய் வருகிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மீண்டும் அந்த பெண் வந்து சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே இடத்தை தருவார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மஹப்பத்துக்குரிய நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்று செல்லுங்கள், ஒன்று ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். நான் அந்த நோயினால் பாதிக்கப்படும் போது, அவதிப்படும் போது என்னுடைய ஆடை நீங்கி விடாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்படி வந்து சொல்லுகின்றார்கள். ஆகவே எந்த அளவுக்கு தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மறைவிடத்தை பிற மக்கள் பார்க்கக்கூடாது என்பதிலே, அவர்கள் நோயோடு இருந்தாலும், தன்னை அறியாத நோயோடு இருந்தாலும், அந்த நோய் நீங்கவில்லை என்றாலும் தன்னுடைய மானம் வெளியாகக்கூடாது என்பதிலே உன்னிப்பாக கவனிப்பார் அவர்கள் ரொம்ப கண்டிப்பாக இருந்தார்கள் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்த பத்திரிகை செய்திகள் எதற்காக வேண்டி குறிப்பிடப்படுகிறது என்றால், உலகத்திலே இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் ஒன்று. உலகத்திலே அதாவது இளவரசராம் அவர் உலகத்திலே எங்கேயாவது சென்றால் ஆயிரக்கணக்கான அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களை வைத்து விடுவார்கள், கூடி விடுவார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பிரபல்யம் பெற்றவர்களாம். அரச குடும்பத்திலே பிறந்து இளவரசராம், அரச வாரிசுக்கு அவர்கள் உரிமை. பிற்காலத்திலே தன்னுடைய அரச வாரிசை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வாராந்த விடுமுறையிலே அங்கே ஹோட்டலிலே தங்கியிருந்தாராம், ஹோட்டலிலே தங்கியிருந்தாராம். அங்கு ஹோட்டலிலே ஒரு பெண்ணோடு நிர்வாண கோலத்திலே இருக்கும் காட்சியை படம் பிடித்து நெற்றிலே அவர்கள் பிரசுரித்தார்கள். இது அவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான ஒன்றாகவே தெரிந்தது. பத்திரிகையிலே அட்டை படத்திலே, அட்டையிலே படமாக அதிக நாடுகளிலே அந்த படங்கள், அவர்களுடைய நிர்வாண படங்கள் பிரசுரமாயிருந்தன. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லார்கள், இப்பொழுது நவீன காலத்திலே இதுவெல்லாம் சாதாரண பொழுதுபோக்குகள், நவீன காலத்திலே இதுவெல்லாம் சாதாரண பொழுதுபோக்குகள், இவற்றை நாம் பொழுதுபோக்குகளாகவே எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது எல்லாருடைய கையிலும் கையடக்க தொலைபேசி வந்துவிட்டது, எல்லாருடைய கையிலும் கையடக்க தொலைபேசி வந்துவிட்டது. இந்த தொலைபேசி மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தப்படவில்லை, மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை. மனிதனை அலக்கழிக்கக்கூடிய சின்னஞ்சிறுசுகளை, இள வயதினர்களை சீரழிக்கக்கூடிய மோசமான படங்கள் அதிலே இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு கண்டிப்பாக கபரமாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய பாலம் மரியாதை அவைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் எந்த விதமான அபாண்டங்களும் யாரும் சுமத்திவிடக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி மோசமான கட்டுக்கதைகள் கட்டப்பட்ட அந்த காலத்தில் கூட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாதிப்படைந்திருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். அவர்களை மோசமாக சித்தரித்த அந்த காலத்திலே இருந்தபோது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா இவர்கள் ஒரு உத்தமி, இவர்கள் தூய்மையானவர்கள், இவர்கள் களங்கமற்றவர்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றியது குர்ஆன். அவர்களை பற்றி நல்ல முறையிலே சொல்வது குர்ஆன். அந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மறைவிடத்தை இதுவரைக்கும் பார்க்கவில்லை, அதேபோன்று நானும் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிடத்தை இதுவரைக்கும் பார்க்கவில்லை. ஒரு கணவன் மனைவி என்ற ரீதியிலே பார்ப்பது ஆகமாக இருந்தாலும் கூட ஒரு கணவனுடைய மறைவிடத்தை மனைவி பார்ப்பதும் மனைவியுடைய மறைவிடத்தை கணவன் பார்ப்பதும் ஆகும் என்றிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கவில்லை, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே மனிதன் தூய்மையாக களங்கமற்றவனாக அனைவரும் பாராட்டும்படியாக புகழுக்குரியவர்களாக வாழ்வதற்காக இஸ்லாம் எவ்வளவு நல்ல அழகிய மிகவும் பரிசுத்தமான நேர்த்தியான நாகரிகமான நடைமுறைகளை வழிமுறைகளை நமக்கு காட்டித் தந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டுக்கின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை பற்றி மக்களுக்கு அதிகமாக தெளிவுபடுத்துவார்கள். வகுல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்ஸாரிஹிம் குர்ஆன். அல்லாஹு தஆலா இந்த ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னும் முஸ்லிமான பெண் மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய முந்தானைகளை மிகவும் மறைத்துக் கொள்ளும்படியாக கீழ்நோக்கி போடும்படியாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே இத்தகைய நடைமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி தூய்மையானவர்களாக இந்த உலகத்திலே வாழ பழகிக் கொள்ள வேண்டும். சமீப காலத்தில் மட்டுமல்ல நீண்ட நாட்களாக, அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நடைமுறைகளையும் சொல்லித்தந்த இஸ்லாம் மனிதன் வழி தவறிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி, குடும்பங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி உள்ள நல்ல நடைமுறைகளை ஒவ்வொரு மனிதனும் பார்த்து படித்து பின்பற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு பாடமாக இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. ஆனால் சமீப காலத்திலே நீதிமன்றங்களிலே காலிக்கோடுகளிலே முஸ்லிம்களுடைய திருமண முடிவு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதிகமாக வருவதை நாம் அறிய முடிகிறது. சில காரணங்கள், சின்ன சின்ன காரணங்கள் பூதாகாரமாக அது அப்படியே உருவாகி அந்த குடும்பங்களையே சீரழித்து வருவதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே சமீபத்திலே நம் அதாவது ஏனைய சமூகங்களை விட அந்த தலாக்கு விஷயங்கள் விஷயங்களிடத்திலே அதிகமாக காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. ஆகவே நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் இஸ்லாம் நமக்கு எல்லா பாடங்களையும் எல்லா நடைமுறைகளையும் இந்த உலகத்திலே சொல்லித் தந்திருக்கிறது. ஆகவே இது ஹஜ் காலம். இது இந்த ஹஜ் காலங்களிலே இந்த நடைமுறைகள் மட்டுமல்ல, குர்மானி சம்பந்தப்பட்ட நடைமுறைகளையும் நாம் மிகவும் கவனமாக அவற்றை பேணி நடப்பதற்கு நாம் பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய காலத்துக்கு முன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா வேறு கால்நடைகளை உயிர் பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார். மனித உயிர் நீக்கப்பட்டு கால்நடைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கால்நடைகளை அறுக்கும்படியாக அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். அதை நடைமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்த தன்னுடைய மகனை குர்பானி செய்வதற்காக வேண்டி அவர்கள் அழைத்துச் சென்ற பொழுதுதான் அவர்கள் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே இருந்து ஒரு பிராணியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அந்த பிராணியை அறுத்து குர்பானி செய்யும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். மனித உயிருக்கு பதிலாக வேறு உயிர்களை குர்பானி செய்யும்படி அல்லாஹ்வு தஆலா கட்டளையிட்டான். ஆனால் சமீப காலத்திலே அந்த உயிர் பிராணிகளை அறுப்பது மார்க்க கடமையாக இருந்தாலும் பல்வேறு கோணங்களிலே அவற்றை மோசமாக சித்தரிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் உயிர் வதை செய்கிறார்கள், அதாவது குர்பானி செய்கின்றார்கள் என்பதற்கு பதிலாக முஸ்லிம்கள் கண்மூடித்தனமாக உயிர் வதை செய்கிறார்கள். அவர்களுக்கு தொன்று தொட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு இது நடைமுறையிலே இருந்து வந்த ஒன்று, அதை யாரும் மறுக்க முடியாது. அதாவது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், இந்து மாற்று சமயத்திலே உள்ளவர்களுக்கும் இந்த நடைமுறை எதனால் வந்தது, இந்த நடைமுறை எதனால் உண்டாக்கப்பட்டது என்பது மாற்று சமயத்திலே உள்ள அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் கூட இந்த வரலாற்று சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்திய காலத்திலே பெற்ற ஆண் மகவை அவர்கள் குர்பானி ஆண்டவனின் அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தரின் கட்டளைப்படி தன்னுடைய அன்பு மகனை ஒழுக்குப்புறமாக அறுப்பதற்காக வேண்டி குர்பானி செய்வதற்காக வேண்டி அழைத்துச் செல்லும் போது இந்த சோதனையிலிருந்து அவர்கள் தப்பித்து அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு பெற்று அவர் வேறு ஒரு ஜீவனை அறுத்து பலியிட்டார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாற்று சமய அறிஞர்கள் கூட இவற்றை ஒத்திருக்கிறார்கள், ஏற்றிருக்கிறார்கள். சமீப காலத்திலே இன்று மார்க்கத்தின் மீதும் மார்க்க அனுஷ்டானத்தின் மீதும் மார்க்க கடமைகளின் மீதும் துவேஷம் கொண்டு முஸ்லிம்கள் உயிர் வதை செய்கிறார்கள். ஆடு மாடுகளை எல்லாம் கண்டபடி அவர்கள் அறுக்கிறார்கள். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கட்டளை அவற்றை மறுக்க முடியாது. ஒரு இறை விசுவாசி செய்தே ஆக வேண்டும். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்த மனிதன் குர்பானி செய்யும் போது அந்த குர்பானி செய்யும் நேரத்தில் அதிலே இருந்து வெளியாகும் ரத்தம், அதிலே இருந்து வெளியாகும் ரத்தம் அது பூமியை சென்றடைவதற்கு முன்பதாக ஒரு விசுவாசியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் கண்டபடி அவற்றை அந்த உயிர் வலைகளை நாம் செய்வதில்லை, கட்டி வைத்து அவற்றை அடிப்பதோ அல்லது கழுத்தை நெரிப்பதோ அல்ல. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உயிர் பிராணியை நீங்கள் குர்பான் செய்யும் போது இரக்கம் காட்டுங்கள், கட்டியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவற்றை அவை தெரிந்து கொள்ளும்படியாக கஷ்டப்பட்டு அதனுடைய கழுத்திலே கைத்தை போட்டு அது தெரிந்து கொள்ளும்படியாக மிக கஷ்டப்பட்டு எடுத்துச் செல்லாதீர்கள். ஒரு ஜீவனுக்கு முன்னால் இன்னொரு ஜீவனை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், அறுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு எதிரான கோஷங்கள் இந்த உலகத்திலே நாலா புறத்திலும் இருந்து வெளியாகிவிட்டன. அச்சு காலங்கள் வந்தால் அங்கே முஸ்லிம்கள் நடந்து கொள்ளும் விதமோ முரட்டுத்தனமானது என்று விமர்சனம் செய்கிறார்கள். முஸ்லிம்கள் நடந்து கொள்ளும் விதமோ அவர்கள் இரக்கமற்றவர்கள், அவர்களுடைய இதயத்திலே இரக்க என்பதையே பார்க்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுத்தந்த நடைமுறையை அவர்கள் முறையாக படித்துக் கொண்டால் இது முஸ்லிம்கள் செய்யக்கூடியது மிக மோசமானது என்று அவர்கள் விமர்சனம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் ஹஜ் காலங்கள் வந்தால், ஹஜ் பெருநாள் வந்தால் நமது இதயத்திலே உதயமாவது, இதயத்திலே நடனாடுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி செய்வதுதான் அந்த ஹஜ் காலங்களிலே நாம் செய்யும் மிக முக்கியமான கடமையாகும். ஆனால் இன்று மிக மறைவாக மிக முறையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். ஆனால் கொழும்பை பொறுத்தவரையிலே அது மிகவும் கஷ்டமான ஒன்றாகும். குழம்ப பொறுத்த வரையிலே மிகவும் கஷ்டமான ஒன்றாகும். மற்றவர்கள் பார்க்கும்படியாக அந்த கால்நடைகளை பகிரங்க பாதையிலே கட்டி வைப்பதும் அந்த மாற்று மதத்தவர்கள் வாழும் பகுதிகளிலே நாம் வாழ்ந்தால் அவர்களுக்கு மறைவாகவே அந்த குர்பானியை செய்வது நம் மீது மிக முக்கியமான கடனாகும் என்பதை உங்களுக்கு வசியத்தாக செய்து கொள்ளுகிறேன். உங்களிடத்திலே மிக பணிவாக கற்றுக் கொள்கிறேன். இதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ் நமக்கு கிட்ட கட்டளையை நாம் மறுப்பதில்லை, அவற்றை செய்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பௌத்த நாடு, இந்த பௌத்த நாட்டிலே அந்த பௌத்த சாசனத்தின்படிதான் ஏனைய சமய மக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில பௌத்த சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. சமீபத்தில் கூட இந்துக்களுடைய கோயிலிலே அறுக்கப்படக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு ஒரு சிரேஷ அமைச்சரே முன்னிட்டு தடை விதித்தார். இப்படி காலப்போக்கில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது குர்பானிக்கும் எந்த தடையும் வந்துவிடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிப தோழர்களே, கல்வி நமக்கு கிட்டாக்கனியாக இருக்கிறது. கல்வி மிக முக்கியமான ஒன்றாகும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலிலே அல்லாஹ் கல்வியைத்தான் கொடுத்தான், நீங்கள் படியுங்கள், கல்வி கற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆகவே கல்வி இன்று முஸ்லிம்களுக்கு கிட்டாக்கணியாக ஆகிவிட்டது. கல்வி கற்பது ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கும் வாஜிபு என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு போர் வீரனின் செங்குருதியை விட, ஒரு போர் வீரனின் செங்குருதியை விட ஒரு எழுத்தாளரின் பேராமை புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இந்த இடத்திலே இது சம்பந்தமில்லாத ஒரு சப்ஜெக்ட் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முஸ்லீம்கள் கல்வி கட்டே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே பௌத்தர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள், இரண்டாவது படித்தளத்திலே தமிழர்கள் வாழ்கின்றார்கள், மூன்றாவது முஸ்லீம்கள். ஆகவே மூன்றாவது கல்வி நிலையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய கல்வி நிலையில் வீழ்ச்சி காலப்போக்கிலே மலையக தமிழர்கள் அவற்றை முந்தி விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இஸ்லாத்திலே கல்வியை பற்றி சொல்லப்படாத இடங்களே இல்லை. கல்வி கற்றவர்களும் கற்றாதவர்களும் சமமாக முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே கல்வி இல்லாதவர்கள் குருடர்களை போன்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இஸ்பைனை எகிப்தியர்கள் கைப்பற்றினார்கள். இஸ்பைனை எகிப்தியர்கள் கைப்பற்றினார்கள். அந்த காலத்திலே பல்கலைக்கழகங்களே இல்லாமல் இருந்தது. பல்கலைக்கழகங்கள் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அதற்கு என்ன தாற்பரியம், அதற்கு என்ன விளக்கம், பாடசாலைகளா அல்லது மக்கள் படுத்து உறங்கும் இடங்களா அல்லது அவர்கள் ஓய்வெடுக்கும் இடங்களா என்று கேட்கப்பட்ட ஒரு காலத்திலே அந்த காலத்திலே முஸ்லிம்கள் பல்கலைக்கழகங்களை நிறுவினார்கள். குருத்துபா என்ற பல்கலைக்கழகம் இன்று இஸ்பெயினிலே மாற்றார்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் அவற்றை பார்க்க வேண்டும் என்றால் அது அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் அந்த பல்கலைக்கழகத்தை கழகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். இஸ்பெயினை தாரிக் விருதியார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்பெயினை கைப்பற்றினார்கள். அவர்கள் வந்த கப்பலை கடலிலே வைத்து எரித்தார்கள். நான் வாழ்வதாக இருந்தால் இங்கே இஸ்லாத்தின் வாழ்க்கையோடு வாழுவேன், இஸ்லாத்தை இங்கே ஸ்பெயினிலே நிலைநிறுத்துவேன், நான் வாழ்வதாக இருந்தாலும் நான் சாவதாக இருந்தாலும் ஸ்பெயினிலே சாவுவேன் என்று தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அங்கே பல்கலைக்கழகங்களிலே மூன்று வசனங்கள் எழுதப்பட்டிருந்தன. அங்கே பல்கலைக்கழகங்களிலே அந்த ஜாமியாக்களிலே அந்த யூனிவர்சிட்டியிலே மூன்று வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அறிஞரின் அறிவும் நல்லோர்களின் பிரார்த்தனையும், அதாவது நல்லோர்களின் பிரார்த்தனையும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் தான் இந்த உலகத்தை காக்கும் ஆயுதங்கள். இந்த உலகத்தை காக்கும் ஆயுதங்கள் என்ன? ஒரு அறிஞரின் அறிவு. அறிவு இல்லாமல் இந்த உலகத்திலே மனிதன் வாழவே கூடாது, வாழ முடியாது, அவன் வாழவும் கூடாது. இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கிறது அறிஞரின் அறிவு, நல்லவர்களின் பிரார்த்தனை, முதியவர்கள். முதியவர்கள் என்றால் பெற்றோர்கள், நமது ஆசான்கள், நமக்கு வழிகாட்டி தந்தவர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் இவை இருக்க வேண்டும். முதன் முதலாக கல்வியை பற்றி குறிப்பிடப்பட்டதிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் எவ்வளவு ஊக்கமும் புத்துயிரும் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம், இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம், இந்த உலகத்திற்கு வணக்க வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். கண்டதுக்கெல்லாம் மனிதன் கையெழுத்து கும்பும் கும்பிடும். வர்க்கமல்ல முஸ்லீம் வர்க்கம், இஸ்லாமிய வர்க்கம்.
அதாவது மூட பழக்க வழக்கங்களிலே இருந்து ஒதுங்கி படைத்த ரப்பாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு மட்டும்தான் வணக்கம் செலுத்தக்கூடிய அறிவை, போதனையை, விளக்கத்தை இந்த மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொடுத்தது. ஆகவே அந்த மக்களுடைய வழிதான் என்றுமே பகுத்தறிவு பூர்வமான வழி என்பதை மாற்று சமயத்து மக்கள் அனைவரும் உணர்ந்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே கல்வியின் மூலமாக நாம் உலகத்திலே மேம்படுவோம், தீய நடைமுறைகளை ஒதுக்கி விடுவோம், ஆடைகளையும் அலங்காரங்களையும் நமது பெண்மக்களுடைய ஆடை அலங்காரங்களை புறமக்கள் பார்த்து ரசிக்கும்படியாக செய்யாமல் அவர்களை கற்புள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, இஸ்லாம் கூறும் மாதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வைப்போம். நாமும் வாழுவோம், அவர்களையும் வாழ வைப்போம். நம் சமூகத்தையும் முறையான வழியிலே வாழ வைத்து ஈருலக வெற்றியையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டித் தந்தார்களோ பரிசுத்த திருமறையிலிருந்து, அந்த பரிசுத்த திருமறையை ஓதி உணர்ந்து விளங்கி அதன்படி செயல்பட்டு நமது இனிய தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான, தூய்மையான, களங்கமற்ற வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றி இந்த உலகத்திலும் மறு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹ் என்றென்றும் நல்லருள் செய்வானாக.